கிம்ரூமஸ்தவசாஹசம்பசுமதே கஸ்யாஸ்தி சம்போபவத்தைத்யம் சேத்ருகமாத்மனஸ்திதிரியம் ச அன்யை கதம் லப்யதே பிரத்யத்தேவகணம் த்ரசன்முனிகணம் நஸ்யத் பிரபஞ்சம் லயம் பஸ்யன் நிர்பய ஏக ஏவ விஹரதி ஆனந்த சாந்த்ரோ பவான் யோகக்ஷேமதுரந்தரஸ்ய சகலஸ்ரேய பிரபோதோத்யோகினா திருஷ்டா திருஷ்டமதோபதேச கிருதினஹ பாக்யாந்தர வியாபினஹ சர்வஜ்ஞஸ்ய தயாகரஸ்ய பவதஹ கிம் வேதிதவ்யம் மயா சம்போத்வம் பரமாந்தரங்க இதி மே சித்தே ஸ்மராம்யன்வஹம். பக்தோ பக்தி குணவ்ரதே முதமுருதா பூர்ணே பிரசன்னே மன கும்பே சம்பதவாக்னி பல்லவயுகம் சம்ஸ்தாப்ய சம்வித் ஃபலம் சத்வம் மந்திரமுதீரயன் நிஜ சரீராகார சுத்திம் வஹன் புண்ணியாஹம் பிரகடீகரோமி ருச்சிரம் கல்யாணமாபாரயன். சிவானந்தர் ஹரி பிரகரணம். பகவானுடைய பிரளயமூர்த்தியினுடைய ஸ்வரூபம் பார்த்திருக்கோம். சகல பிரபஞ்சத்தையும் அழிச்சு தனக்குள்ள சேர்த்துண்டு அதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு விஸ்ராந்தியை கொடுத்து பிறகு மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடியதான ஒரு லீலை. அதான் பிரளயமூர்த்தி ஸ்வரூபம்னு பேரு. இந்த பிரளய காலத்தில் சகல பிரபஞ்சமும் தன்னுடைய காரணத்தோட உண்ணா போறது. காரியங்கள் தனித்தனியாக இருக்கிற நிலையில பல வேற்றுமைகள் காணப்பட்ட போதிலும் அது ஒன்றாக இருக்கும் பொழுது ஒரே ஸ்வரூபமாக ஒரு பேதமும் இல்லாமல் அவ்யவகாரியமான ஒரு நிலையில பெறுகிறது. அந்த நிலை ரொம்ப அவசியம். எப்பொழுதுமே நம்ம முழிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு சரீரத்தில் ரொம்ப களைப்பு ஏற்படும். கொஞ்ச நேரம் தூங்கணும். அதுக்காக 10 மணி தானே 12 மணி நேரம் தூங்கப்படாது. 6 மணிலிருந்து 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கணும். அது வரைக்கும் தூக்கம் இருந்தால் போரும், காடமான ஒரு நிதிரை இருந்தால் போரும். மறுநாளைக்கு ஒரு சிரமமும் இல்லாமல் எல்லா வேலையும் பண்ணலாம். அப்படி இந்த தூக்கம் இல்லாத போனால் புத்திக்கு அதிகமான ஒரு வேலை வருது. இந்த மனசு இருக்க அதுக்கு அத்தியதிகமான வேலை இருக்கு. அதனால என்ன ஆறுது, மற்ற எல்லா செயல்களும் தடைபடுறது. அதே மாதிரியே இந்த உலகத்துக்கும் ஒரு சாந்தி வேணும். அதற்காக என்ன பண்ணிவிட்டார், அந்த உலகத்துக்கு ஒரு பிரளயத்தை கொண்டு வரணும் என கூடியதான எண்ணத்துல பிரளயத்தை கொடுக்கிறார். அப்பொழுது புதுசாக எல்லாத்தையும் தயார் பண்ண முடியும். அந்த பிரளய காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கிறது. அந்த எல்லா மனுஷியாளுக்கும் எல்லா பிராணிகளும் அது அழிஞ்சு போகும் பொழுது அந்த காட்சியே பார்க்கறது ரொம்ப சிரமம். அதுலையும் எப்படின்னு கருணாகரனா இருந்து பார்க்கறது ரொம்ப சிரமம். சில பேர் காசுமச்சன் கத்துட்டே இருந்தாலும் அப்படியே இருந்துருப்பா. ஏன்னா தினந்தோறும் பார்த்தது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு வச்சுங்களேன், அங்கே உங்களால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஏன்னா ஜனங்கள்லாம் ஏதோ ஒரு கவலையோட இருக்க. ஆனால் அங்கே இருக்கிற டாக்டருக்கு இதை பார்த்து பார்த்து பழகி போயிடுது. அதே மாதிரியே சாதாரணமாக குரூராளாக யமலோக்கத்தில் இருக்கிறவாள் பாருங்க, யமபட்டால், அவளுக்கெல்லாம் என்னென்ன இதை பார்த்து பார்த்து வழக்கமாயிடுத்தவா. ஏதோ கத்துட்டு இருந்தா சரியும்பா. ஆனால் சகல கருணாமூர்த்தியை அறிந்து கொண்டு மற்ற யார்களுடைய யாருடைய ஒரு துன்பத்தையும் பார்த்து சகிக்க முடியாமல் அவளுக்கு எப்பொழுதுமே சகாயம் பண்ணி கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தோடு இருக்கக்கூடியதான் அந்த மூர்த்திக்கு எப்படி ஒரு தைரியம் வந்ததுன்னு கேட்கறதுக்கு, ரூமஸ்தவ சாஹசம் பசுபதே, நீங்கள் பசுபதி, பசுக்களாக இருக்கக்கூடியதான சாதாரண ஜனங்களை காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே இருக்கிறவர். அப்படிப்பட்ட தங்களுக்கு என்ன சாகசம், கஸ்யாஸ்தி சம்போ பவத் தைரியம், ஹே பரமேஸ்வரா, உங்களுக்கு இப்படிப்பட்டதான தைரியம் எப்படி வந்தது? ஈத்ருஷம் ஆத்மனஸ்தி திரியம் ச அன்யை கதம் லப்யதே. இப்படிப்பட்டதான மனசுல ஒரு உறுதி, அதுனா வேணும் மனுஷனுக்கு. வாழ்க்கையில கஷ்டம் வந்தா அந்த கஷ்டம் வரும்பொழுது அந்த உறுதி வேணும். இதுக்குத்தான் எல்லா சாஸ்திரமும் சொல்றது. ஒரு பையனுக்கு உபநயனம் பண்ணும் பொழுதோ அல்லது ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுதோ என்ன பண்றா வேதங்கள்ல, ஒரு அம்மிக்கல்ல கொண்டு வந்து அந்த அம்மிக்கல்ல மேல நிக்க சொல்ற. நின்றுட்டு அந்த பெண்ணை நிக்க சொல்லி அந்த பெண்ணுக்கு சொல்லி கொடுக்கிற, அஸ்மா நமாரோஹா அஸ்மே வஸ்திரா பவா. வாழ்க்கை எல்லாம் அப்படியே ஒரு பூ மாலை மாதிரி, புஷ்பம் மாதிரி இல்லம்மா. புஷ்பங்களை நடக்கிற போல பூ மதிக்கிற போல இல்ல வாழ்க்கை. இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வரும். துன்பம் வரும் பொழுது உறுதியாக நிற்க வேண்டியது நீ தான். எல்லாரும் ஆத்துக்காரரா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், சின்ன குழந்தைகளா இருக்கட்டும், அப்பப்ப துன்பம் வரும்பொழுது அதை தாங்கி நிக்கணும். நாளைக்கு நல்லது வரும்னு முயற்சி பண்ணக்கூடிய நான் தைரியம் உனக்கு வேணும். ஆகையால் இந்த கல் மேல ஏறி நில்லு, என் வாழ்க்கை கல் மாதிரி இருக்கான். அஸ்மா நமாரோஹா அஸ்மே வஸ்திரா பவா, இந்த கல் மாதிரி ஸ்திரமாயிருப்பா அப்படின்னு சொல்றது. அது மாதிரி வாழ்க்கையில மனுஷனுக்கு வேண்டியது என்ன? துன்பம் வந்தா அப்படியே இடிஞ்சு விழப்படாது. வந்துடுத்தே துன்பம் அப்படின்னு அழப்படாது. அழுது என்ன பண்ண போற? இன்னும் தலைவலிதான் ஜாஸ்தியா. ரொம்ப அழுதுன்னா தலைவலி ஜாஸ்தியாகும், கவலை ஜாஸ்தியாகும். அழுதா என்ன பண்ணணும்? அடுத்ததாக என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இனிமேல இப்படிப்பட்டதான துன்பம் வராம இருக்கிறதுக்கு நாம என்ன முன்முயற்சி எடுத்து கொள்ளணும் அதை பார்க்கணும். இந்த துன்பத்தை போக்குறதுக்கு வழி என்ன அது பார்க்கணும். ஆகையால் இப்படிப்பட்டதான ஒரு உறுதி மனிதனுக்கு, மனிதனுக்கு எப்படி வரும் அந்த மனசுக்கு? பகவத் அனுகிரகம். பவத் தைரியம் ஈதம் ஆத்மனஸ்திதிரியம் கதம் லப்யதே. மற்றவர்களுக்கு எப்படிப்பா கிடைக்கும்? உன்னுடைய அனுகிரகம் இருந்தால்தான் கிடைக்கும். மனுஷால்னா ஏதோ ஒரு சின்ன துன்பம் வந்தாலே தாங்க முடியாம பாரு. பரிசையை இப்ப பேப்பர்ல பாருங்க, எப்ப வந்தாலும் மேல மாடியில இருந்து கீழே விழுந்து பிராண விட்டான். இதை தான் பாக்குறோம். இது முன்னாள்லாம் எப்படி இருந்ததுன்னா படிக்காதவா பண்ணுவா, இப்ப படிச்சவா உத்தியோகத்துல இருக்கிறவா அவாளே பண்ணிட்டு இருக்க. இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், பெரிய உத்தியோகத்துல இருக்கான், 40,000 சம்பாதிக்கிறான். என்ன விவகாரம் பண்ணார்? ஏதோ ஒரு விவகாரம், அதனால பிராணம் விட்டுக்கிறான். என்னன்னு தெரியலையே. அப்ப துன்பத்தை தாங்கக்கூடியதான திறமை எல்லாருக்கும் போயிடுது. பழைய நாள்ல எப்படிப்பட்டதான கட்டம் வந்தாலும் பாட்டியம்மா சொல்வா, இதே மாதிரிதான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால வாசல வந்தது, கொஞ்ச நாள் ஆனா சரியா போயிடுது. இப்படி பேசி பேசியே துன்பத்தில விட்டு விட்டுருவான். இப்ப விவகாரம் என்ன சொல்றதுக்கு யாரும் ஆள் இல்லையே. நமக்கு இப்படி துன்பம் வந்தா அவ்வளவுதான், இடிஞ்சு விழுந்துட்டு அப்படியே பிராண போறதுக்காக ஆத்மஹத்தியக்காக தான் பிரயத்னம் பண்ணிட்டு இருக்கான். ஆகையால் அது கூட தேவகணம் எப்படி உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடியதான ஒரு ஹாலாகலம் வரும்பொழுது பிரஸ்ய தேவகணம் த்ரசன் முனிகணம். அதே போல பிரளய காலத்துல தேவதைகள்லாம் ஓட தொடங்கி விட்டாராம். ஏண்டா, நமக்கு இது போல எண்ணிக்கை வந்தது இல்லையே. சொர்க்கலோகத்துல ஒரு கஷ்டமே கிடையாது, எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருந்துருந்தாவா. இருந்தா போல இருந்து மகாப்பிரளயம் வந்தாச்சு, சொர்க்கலோகம் பத்திண்டு இருக்கிறதுன்னு அவளுக்கு எப்படி இருக்கும்? தேவகணம் தேவதைகளை அந்த இடத்துல இருந்து ஓட தொடங்கினா எல்லா திக்குங்க ஓடுறா. எந்த பக்கம் ஓடணும்னு தெரியல, எந்த பக்கம் தோணினா அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கா. எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் ஓட மாட்டேங்கிறான், என்னமோ ஓடிட்டு இருக்கா. இந்த மகர்ஷிகள்லாம் என்ன பண்ணார்? அவளுக்கு தெரியும் இந்த தேவதைகளுக்கு மகர்ஷிகளும் என்னன்னார், இவாளுக்கு வந்து ஏதோ ஜன்மாந்தரத்தில் பண்ண புண்ணியனால் புண்ணியத்தினால வந்தது ஐஸ்வர்யம். தேவதைகளுக்கு தான் உறுதியாக சிரமப்பட்டு சம்பாதித்து கொண்டதான புண்ணியமானது மகர்ஷிகளுக்கு முனிகளுக்கு. எப்போ புண்ணியம் பண்ணினா, யஜ்யாகாதிகள்லாம் பண்ணினா, அதனுடைய வழியாக அதனுடைய பலமாக நிறைய சுகம் வந்தாச்சு, ஆனந்தம் வந்தாச்சு அவளுக்கு. அவ எல்லாத்தையும் மறந்து விட்டான். நாங்கள் அப்போ என்ன பண்ண இதை பண்ண எல்லாம் மறந்தாச்சு. இப்போ என்னடா லைஃபை என்ஜாய் பண்ணுறது, அது ஒன்று தான் தெரியும். தேவலோகத்தில் வேற எதை பத்தி யோஜனையே கிடையாது. எப்ப எது வேணும்னாலும் அப்ப அது கடைச்சுண்டே இருக்கு, ஆனந்தமா இருந்துட்டு இருக்க. ஆனா இந்த மகர்ஷிகள்லாம் என்ன, அவளுக்கு தெரியும் சிரமப்பட்டு வேலையே பண்ணிட்டே இருக்கணும், தபஸ் பண்ணிட்டே இருக்கணும், எப்பொழுதுமே ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். அதான் மகர்ஷிகளுடைய சொல்லு. ஒரு நாளும் சும்மா இருந்துட்டு இருக்க மாட்டா, எப்பொழுதும் நல்ல காரியத்தை பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா அது ஒண்ணுதான் க்ஷேமத்தை கொடுக்கும். நன்றா அறிந்த பாபா. இப்படி சப்தர்ஷிகள் மற்ற மகர்ஷிகள் அத்தனை பேரும் பாருங்க, சும்மா இருக்கவே மாட்டாங்க. காயத்ரி மந்திரமோ ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டே இருக்க, அவளுக்கு மனசுல உறுதி இருக்கு. அவளுக்கு தெரியும் என்ன ஆக போறதுன்னு. அதுவரை தெரியும் எங்களை காப்பாத்துறதுக்கு பரமேஸ்வரன் இருக்கான்னு தெரியும். சோ இந்த முனிகள்லாம் என்ன பண்ணுவான், அப்படியே பிரம்மலோகத்துக்கு போயிடுவா. அவளுக்கு தெரியறது இந்த தேவதைகளுக்கு என்ன ஆக போறதுன்னு தெரியல. அதனால தேவதைகள் ஓடுறான். அவ என்னாச்சுன்னா, பகவான் நம்மகிட்ட இருக்கார், நம்மளுக்கு எரிக்க மாட்டார், நம்மளை ஒண்ணும் பண்ண மாட்டார்ன்னு ஒரு தைரியம் இருக்கு, உறுதி இருக்கு. இருந்தாலும் உலகத்துக்கு இப்படி ஆயிட்டு இருக்கேன் எனக்கூடியதான எண்ணத்தினால அங்கேயே இருந்துட்டு பகவான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க. அத்த தன் முனிகணம் நஸ்யத் பிரபஞ்சம் லயம் பசியன்னு, இது அழியக்கூடியதான் இந்த பிரபஞ்சம் லயத்தை அடையிறத பார்த்து பார்த்து நிர்பய ஏகையேவ விஹரதி. ஒரு பயமும் இல்லாம ஆனந்தமாக கூத்தாழிட்டு இருக்கிற ஐயா பரமேஸ்வரன் நீர் ஒத்தர் தான். உலகம் மூக்க அழுந்துட்டு இருக்க பொழுது இவர் பாட கூத்தாழிண்டே இருக்க பார்த்தீங்கள, நிர்பய ஏக ஏவ விஹரதி. இதனாலேயே தெரிகிறது ஆனந்த சாந்திரோ பவானு, ஆனந்த கட்டியா நீங்க இருக்கள் அப்படின்னு. எல்லாம் எப்படிப்பட்டதான துன்பம் வந்தாலும் மனநிலையை உடஞ்சு போகாமல் தைரியமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் உங்க அனுகிரகத்தினால்தான் வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, காரணக்கு காரணம் பிரளய ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை சொல்லி அதுக்கப்புறம் ஒன்னு கேட்கிறார். நானும் பார்க்கறேன், ஹே பரமேஸ்வர உன்னை வேண்டிக்கணும்னு பார்க்கறேன், ஒரு இடத்துல என்னுடைய துன்பத்தை சொல்லணும்னு நினைச்சு பார்க்கறேன். ஏன்னா சாதாரணமா பாருங்க, மனுஷாளுக்கு கவலை வந்ததுன்னா இந்த கவலை யார்கிட்டயாவது சொல்லிண்டா அது குறையும்னு ஒரு எண்ணம், அது சில பேருடைய அபிப்பிராயம். ஆனா நியாயமா பார்த்தேன்னா அது நிஜமா இல்லையான்னு பார்த்தேன்னா நிஜம் இல்லையுன்னு தான் சொல்லணும். ஏன் தெரியும்னா, நீங்க துன்பத்தை மறக்கணும், மறக்கிறதுக்கு பதிலாக இன்னொருத்தர சொல்லி வழக்கின்றிருக்க, அவளுக்கும் துன்பத்தை கொடுக்குறேள், நீங்களும் அதை மறக்காம மறுபடியும் அதை இன்னொருத்தரும் ஞாபகப்படுத்திருக்க, அது என்ன குறைகிற வழியா? ஆனா இன்னொரு என்ன சொல்றதுன்னு, லோகத்துல ஒரு எண்ணம் என்னன்னா, ஒரு நமக்கு ஒரு துன்பம் வந்தா நாலு பேருக்கு சொல்லிக்கணும் சார், பரிமாறிக்கணும் சார், ஏன்னா அவளும் கஷ்டம் பண்ணணும், பரிமாறிக்கணும், பரிமாறினா சரியா போயிடும் குறையும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அப்படி இல்லை. ஏன்னா இந்த துன்பம் நமக்கு எப்படி வந்தது, ஏதோ ஒரு ஜென்மாவில தெரியாம ஏதோ ஒரு துன்பம் பண்ணினோம், ஒரு பாபம் பண்ணினோம், அதனுடைய விளைவாத்தானே வந்திருக்க. இந்த விளைவா வந்தது மறுபடியும் மறுபடியும் நாலு பேருக்கு சொன்னத்தினால இது போக போறது இல்ல, இது பழைய கர்மா அவனுடைய ஒரு பலம். அந்த பலத்தை நம்ம அனுபவிச்சோமா தானா போயிட போறது. இருந்தாலும் ஜனங்களுக்கு அதை அனுபவிக்கிற காலத்துல நான் ஒண்டியா அனுபவிக்கிறேன்னு ஒரு கவலை இருந்த ஒண்டியா ஏகாந்தத்தை வந்து பார்த்தா அதுக்காகத்தான் நாலு பேருக்கு சொல்லிக்கிறான். அதனால என்னாச்சுன்னு, அது வேண்டாம் அப்படிங்கிற அபிப்பிராயம் சொல்றார். யோகக்ஷேம துரந்தரஸ்யா, அப்படி இருக்கிற உங்களுக்கு என்னுடைய துன்பத்தை சொல்லி, ஹே பரமேஸ்வரா என்னை காப்பாத்தப்பா, என் வாழ்க்கையில் எனக்கு வந்ததான இந்த துன்பத்தை நீக்கப்பா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா நினைக்கிறதுக்கு முன்னால ஒன்னு தோன்றது, இது அவசியமானு தோன்றும். நம்ம சொன்னாதான் அவருக்கு தெரியுமா அவருடைய ஸ்வரூபம் என்ன. பாருங்க, ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சதையே மறுபடியும் மறுபடியும் அவர்கிட்டயே சொன்னா நச்சரிக்காதுன்னு கோபம்தான் வரும். தெரியாத விஷயத்த சொன்னா பரவாயில்ல, ஒரு தரம் சொல்றேன் ரெண்டு தரம் சொல்றேன் டெய்லி சொல்லுண்டே இருந்தாலும் அவருக்கு எப்படி இருக்குப்பா? தெரிஞ்சவர் இல்லாது பரமேஸ்வரன் உங்க இதயத்திலேயே இருந்துருக்கார், இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். உங்களுக்கு வந்த துன்பமும் அவருக்கு தெரியும், இந்த துன்பம் ஏன் வந்ததுன்னு அவருக்கு தெரியும், எப்ப நீங்க ஏதோ ஒரு விளைவு பண்ணிருக்கல அதனுடைய விளைவாக இன்னைக்கு இவருக்கு வந்திருக்குன்னு தெரியும். இது தெரிஞ்சிருக்கார். நீங்க ஏதோ ஒரு தரம் ஏதோ சொன்னேன்னு வச்சுங்களேன், ஏதோ போனா போறது துன்பம்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லும். ஆனா நம்ம ஒரு தரம் இல்லையே, டெய்லின்னு அவர் கேட்கிறோம். ப்ராப்ளம் போற பரியந்தம் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்த மனுஷன் கோபம் ஒரு மாதிரி அதான் சொல்லுங்க பாக்கலாம். ஹே பரமேஸ்வரா நான் எப்படி சொல்றது உங்களுக்கு, யோகக்ஷேம துரந்தரஸ்யா சகல ஸ்ரேய பிரதோத்யோகினா. அந்த பரமேஸ்வரன் பாருங்க அவர் என்ன, எதற்காக இருக்கள், யோகக்ஷேமம் வஹம்யஹம், எல்லோருக்கும் யோகக்ஷேமத்தை கொடுக்கிறார். யோகம்னா என்னது, நம்மகிட்ட இல்லாத பொருளை நமக்கு வரும்படி பண்றதுக்கு யோகம்னு. அவனுக்கு இன்னைக்கு ராஜயோகம் சார் அப்படிங்கிற அப்படின்னா இல்லாத காசு இவருக்கு சேராது, இவருக்கு வந்திருக்கு. நம்மகிட்ட இதுவரைக்கும் இல்லாத நமக்கு வந்ததை என்ன, ஒரு லாபம் வந்தா அதுக்கு யோகம்னு பேர். ஆனா அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிறது செலவாகாம இருக்க பதில அதுவும் க்ஷேமம்னு பேர். இந்த யோகத்துக்கும் க்ஷேமத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். யோகம்னா புதிதாக நமக்கு வரக்கூடியதுக்கு யோகம்னு பேர். இருக்கிறது செலவாகாம பத்திரமா அப்படியே வச்சுட்டு இருக்கோம் பார்த்தா இதுக்கு க்ஷேமம்னு பேர். ரெண்டும் அவசியம். தினந்தோறும் வந்துட்டு இருக்கணும், அதே போலயே இருக்கிறத பத்திரமா காப்பாத்துட்டு இருக்கணும். நிறைய காசு வருது சார், வந்த அளவுக்கு போயிட்டே இருக்குன்னா அப்புறம் என்ன இருக்கு மிச்சம்? விவகாரம் என்ன, வரணும், சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், அப்படியே சேர்த்து வச்சோம்னா பிரயோஜனமே இல்லை. ஏன்டா சேர்த்து வச்சா அது விலை குறைஞ்சு போயிட்டே இருக்கு, நீங்க வாழ்க்கையில் அனுபவிக்கல. ஸோ விவகாரம் என்ன, வரணும், வரத நீங்க அனுபவிக்கணும், வந்தது முழுக்க அனுபவிச்சுட்டு இருக்கிறதையும் அனுபவிச்சுட்டுன்னா அப்புறம் ரொம்ப கட்டமா போயிடும். ஸோ 100 ரூபாய் வந்ததுன்னா ஒரு 70 ரூபாய் வரைக்கும் அனுபவிக்கலாம், மீதி கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். அதே போலயே என்ன பண்ணணும், சில பேருக்கு நம்மகிட்ட நம்மளை விட கீழே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சகாயம் பண்ணணும். இப்படி பண்ணிட்டே போனேன் எல்லாம் க்ஷேமா இருக்கும். அதனால சுக்கராச்சாரியர் சொல்றார், 100 ரூபாய் உங்களுக்கு இன்னைக்கு வந்ததை ஆனால் ஒரு 20 ரூபாய் தான தர்மம் பண்ணுங்க, நல்ல கர்மாவை பண்ணுங்க, மீதி 80 ரூபாயில் உங்களால் என்ன முடியுமோ அதை சேமித்து வச்சு மீதியாக அனுபவிச்சுருந்தோம், அப்படியே சேர்த்து வச்சு பேங்கில் போட்டு வச்சு 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 அதுக்கு உங்கள் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அவளுக்கு பணத்தினுடைய அருமை தெரியாமல் போயிடும், அனாவசியமாக செலவு பண்ணி நாசம் பண்ணி விடுவான், அவளும் சௌக்கியமாக இருக்க மாட்டான், நீங்களும் சௌக்கியமாக இருக்க மாட்டேன். ஆகையால் என்ன பண்ணணும், ஓரளவுக்கு நமக்கு புண்ணியத்தை சேர்த்துக்கணும், நம்மளோட கீழே யார் இருந்திருக்காளோ அவளுக்கு சகாயம் பண்ணணும், மீதியை கொஞ்சம் சேர்த்து வச்சு மற்றவர்களுக்கு அனுபவிக்கணும், இப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் அன்னன்னைக்கு வரக்கூடியதான ஒரு காசையும் இருக்கிற காசை பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லக்கூடியதான ஸ்வரூபமும் நீங்க தான் பண்ணிட்டு இருக்க. ஒவ்வொரு பிராணிக்கும், மனுஷர்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கு மனுஷன்னா வசதி. பரமேஸ்வரனுடைய கண்ணுல எறும்புலேருந்து எல்லா பிராணியும் ஒன்று தான். 4 வேதங்கள் வாசித்த பிராமணனோ அந்தனரோ இல்லை ஒரு எறும்போ ஒரு பன்னியோ அவர் கண்ணுல எல்லாம் ஒன்று தான். அவருக்கு எல்லாம் குழந்தைகள் மாதிரி. பிதாசி லோகஸ்ய சராசரஸ்யா, எல்லா பிராணிகளும் காப்பாற்ற மாதிரி அவர். ஆகையால் எல்லோருக்கும் நன்மையும் கொடுத்துருக்கார், எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுத்துருக்கார். யோகக்ஷேம துரந்தரஸ்ய துரந்தரம், யோகக்ஷேமத்தை காப்பாற்றுவதில் முதல்ல இருக்கிறவர், அது அவருடைய வேலை. சகல ஸ்ரேய பிரத உத்யோகினா, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்கார், எல்லோருக்கும் ஸ்ரேயஸ்தை கொடுக்கணும், நன்மையை கொடுக்கணும். இந்த உலகத்துல ரெண்டு இருக்கு, ஸ்ரேயஸ்து பிரேயஸ்துன்னு. இந்த ஸ்ரேயஸ்துன்னு என்னன்னு, இப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பிறகு ரொம்ப நமக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு ஸ்ரேயஸ்துன்னு. சின்ன குழந்தையில படிப்படிங்கிற அவனுக்கு அதுல இஷ்டமே இல்லை. ஹோம்ஒர்க் எழுதணும், புத்தகத்தை எழுதுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும், அதை படிக்கணும், நோட்டு பண்ணணும், இதெல்லாம் அவனுக்கு இஷ்டம் இல்லை. அவனுக்கு எதுல இஷ்டம், கிரிக்கெட் பார்க்கணும், விளையாடணும். அந்த விளையாட்டுலேயே புத்தி இருக்கு. ரொம்ப பேர் சொல்றான், குழந்தையெல்லாம் படிக்க மாட்டேன், குழந்தையெல்லாம் படிக்க மாட்டேங்கிறான் சார், என்ன பண்றது, படிப்பே வரலையே, அவன் மண்டலை ஏறலையே அப்படிங்கிறார். இது என்ன, உள்ள போட்டு இத ஜூஸ் மாதிரி உள்ள விட்டு விட்டு மூடிடுவிட என்ன, அப்படி இல்லை. அது என்ன பண்ண, அந்த ஒரு சமயம் அவளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி காட்டிகிட்டே இருக்கணும். படித்தா தான் நான் இருப்பேன், படித்தா நான் 4 தரம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிப்பான். ஸோ விவகாரம் என்னன்னா, இந்த எல்லாத்தையும் படிச்சுண்டு அவளுக்கு இன்னைக்கு கஷ்டமா இருந்த போதிலும் படிக்கிற காலத்துல கஷ்டமா இருந்தாலும் பிறகு அதுதான் ரொம்ப சுகத்தை கொடுக்கும். அதே போல இப்ப நம்ம ரொம்ப ஆனந்தமா இருந்தோம்னு வச்சுங்களேன், பின்னால கஷ்டப்படும். அவன் பாட்டுக்கு சினிமா பார்க்கறது, பொழுது போக்குறது, இப்படி அனாவசியமாக பொழுது போக்கிண்டே இருந்தானே ஆனால் பின்னால இது எப்படி இருக்கு, காம்படிட்டிவ் வேர்ல்டா இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, இவனோட மற்ற ஜனங்கள் முன்னுக்கு வரும்பொழுது இவனுக்கு கஷ்டமா இருக்கும். இதுக்கு பிரேயஸ்ன்னு பேர். இந்த ஸ்ரேயஸ் இருக்கு பார்த்தா ஹீதம்னு பேர். இதுக்கு உலகத்துல ரொம்ப பேர் பிரியவாதிகளா இருப்பா, ஆஹாஹா நீங்க தான் வசதி, உங்களோட வேற என்ன இருக்கு, அப்படி இப்படின்னு இனிமையா பேசிட்டே இருப்பா. ஆனா அதனால நமக்கு நல்லது இல்லை. உண்மையை சொல்லணும், சார் இன்னைக்கு லெக்சர்ல இது கஷ்டமா இருந்தது, நீங்க ஒழுங்கா சொல்லல, எங்களுக்கு சரியா புரியல, இப்படின்னு அத உண்மை அதுக்காக வேணும்னு சொல்லக்கூடாது. இது போல நமக்கு அட்வைஸ் கொடுத்தா அதை மாத்திக்கலாம். பார்த்தீங்களா, இப்ப என்ன ஸ்ரேயஸ் பிரேயஸ்னு பேர். அவர் முகத்தை எதிர்க்க எப்படி சார் சொல்றது, நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு போவோம் அப்புறம் போங்க அப்படின்னு சொல்லப்படாது. எது உண்மையோ அது பேசணும். இப்ப என்ன ஆச்சுன்னு, இந்த லோகத்துல ஜனங்கள்னா சததம் பிரியவாதினா அப்பிரியஸ்தித பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதா சதுர்லபா. ராமாயணத்துல சொல்ற அப்பிரியமா இருந்த போதிலும் உண்மையை பேசுறது, உனக்கு ஹிதத்தை பேசுறதுங்கிற மனுஷால் ரொம்ப குறைச்சல், சொல்றவாளும் குறைச்சல், சொன்னாலும் கேட்கிறவா அதை விட ரொம்ப குறைச்சல் தான் மாரீச்சன் ராமன் எடுக்கிற, இது ராவணன் எடுக்கிற. ராவணன் வர்றார் இங்க ஏது பார்த்து தபாஸ் தபாஸ் பண்ணிட்டே இருக்கார் மாரீச்சன். என்ன சுவாமி அவருக்கு அந்த ராமன் முதல்ல பானத்தை விட்டார் பார்த்தீங்களா, மீதி பேர்லாம் கொல்லு விட்டார், இவர் மட்டும் வாயோயாஸ்திரம் போட்டு சமுத்திரத்துக்கு நடுவில் தள்ளிவிட்டார். இந்த மாரீச்சர் பாதி சமுத்திரத்துலேருந்து நீஞ்சுண்டு வந்தான், யோஜனை பண்ணி பாருங்க, நதியில் நீஞ்சறதே கேட்டோம், சமுத்திரத்தில் பாதியில் தள்ளிவிட்டார், அங்கிருந்து நீஞ்சுண்டு வந்தான். ஏதோ ஒன்று அண்ணியிலேருந்து ராமனுக்கு மகாபயம், இந்த மாரீச்சனுக்கு ராமனை கண்டா பயம். ராவணன் வந்தான், நீ உனக்கு ஹெல்ப் பண்ணணும். யாவன் என்ன அவ்வளவு ராட்சதாவளுக்கும் அதிபதியா இருக்கிறவன், ஒரு சாதீகரமாக இருக்கக்கூடிய மாரிச்சனை பார்த்து நீ எனக்கு சகாயம் பண்ணணும்ங்கிறான். மாரிச்சன் பார்த்த வந்து விட்டாரோ இல்லையோ இன்னைக்கு நமக்கு ஏதோ ஆயிடுதுன்னு நினைச்சான். என்ன சகாயம் பண்ணணும்னு, இல்ல நீ ஒரு அழகான ஒரு மான் வேஷம் போட்டுக்கணும், அது எப்படி தங்கமானா வேஷம் போட்டுண்டு அந்த ராமனுடைய பர்ணசாலை இருக்கிறதுல அந்த குடிசைக்கு முன்னால் அப்படியே சுத்திட்டே இருக்கணும், சீதாதேவி கண்ணில் விழறா போல சுத்தணும், உன்னுடைய அழகை பார்த்து அந்த சீதாதேவி அந்த மான் வேணும்னு கேட்கணும் ராமனை, ராமன் அதை கொண்டு வர்றதுக்காக உனக்கு பின்னால் ஓடி வருவார், நீ அந்த சமயத்தில் மகாவேகமாக வெகு தூரம் செல்லணும், ராமனுடைய பானம் விழறதுக்கு முன்னால் வெகு தூரம். இதெல்லாம் அவனுக்கு தெரியும், என்ன மாயையோ இல்லையா, இங்கே மறைஞ்சு போயிடுவார், ஒரு 200 கஜத்துக்கு அண்ணண்டா காணப்படுவார், அங்கே மறைஞ்சு போகிறார் இன்னொரு இடத்துல காணப்படுவார், நேராக ஓடினா பானத்தை அடிச்சு போடலாம். இங்கே மறைஞ்சு போனால் என்ன பண்ணுறது, இங்கேருந்து அங்கே தோணும், அங்கேருந்து இங்கே தோடுறோம், இந்த பானத்தை குறி வைக்க முடியாத அளவுக்கு நீ ஓடணும், வெகு தூரம் ஓடணும்னார். அப்புறம் என்னாச்சுன்னார், ஒருவேளை அவருடைய பானம் உங்கள் மேலே விழுந்ததுன்னா பிராணன் போகிறப்போ கூட நீங்கள் ஒரு சகாயம் பண்ணணும். என்னன்னார், ஹே லக்ஷ்மணான்னு கத்தி விட்டு பிராணம் பண்ணும். எப்படின்னார், ராமன் கோரத்தில் கட்டிட்டு இவர் பார்த்தார் இதெல்லாம் நடக்காத காரியம், எனக்கு ராமனை கண்டாலே பயம், ரகாராதி ராமன் மட்டும் இல்ல ராங்கிற எழுத்து கண்டாலே எனக்கு ரதம்னாலே பயமா இருக்கு. என்ன அந்த ராமன் என்ன ஒரு அடிக்கு அடிச்சார் பாருங்க, அன்னைக்கு விட்டதான அடி அன்னிலிருந்து என்னால தாங்க முடியாதப்பா, நான் இதை பண்ண மாட்டேன்ட்டான். ராவணன் பார்த்தேன் பண்ண மாட்டேங்கிறியா, அப்ப நான் கொண்டு விடுறேன்ட்டார். அப்புறம் பார்த்தேன் நம்ம பிராணம் போறது தீர்மானம் ஆயிடுது, ஒண்ணு ராவணன் கையிலயா என்ன ராமன் கையில, அவ்வளவுதான் சாய்ஸ் நமக்கு. ஏண்டா சொன்னது ஒத்துக்கலன்னா இவனே கொண்டு விடுறான், சொன்னது ஒத்துண்டோன்னு வச்சுங்களேன் ராம பாணத்துக்கு இது கிடையாது, ஏன்னா ஒரு தரம் அம்ப விட்டாரு ஆனால் அது கொல்லாம வரப்போறது இல்லை தெரியும் அவனுக்கு விவகாரம் என்னாச்சு, இங்க பிராணனை விட அங்கே போறதே பெட்டர் அப்படின்னு கிளம்பினா விவகாரம் முழுக்க. அப்ப வந்து ரகாராதினி ராமத்ரஸ்தானி பாரதா ராவணா அப்படின்னு இவர் என்ன இப்படி அந்த அவன் சொல்றான், மனுஷாளுக்கு ஹிதத்தை சொன்னால் நன்மைய சொன்னா சொல்றவாளும் குறைச்சல், சொல்றது எடுத்துக்கிறவாளும் ரொம்ப கஷ்டம், அப்பிய வக்தா ஸ்ரோதா சதுர்லபா, சொல்றவனும் கஷ்டம் கேட்கறவனும் கஷ்டம். அப்படி இருக்கிற காலத்துல நீங்க எப்படி பண்றீள், எல்லோருக்கும் நன்மையை உண்டு பண்றீள். அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ற, அவளுக்கு எப்படியாவது அவ மனசுல பூந்துட்டு அவளுக்கு ஒரு குருநாதரை கொடுத்து அவர் சொல்ல கேட்கிற சாஸ்திரங்களை காதால கேட்டு என்னைக்காவது நம்ம பகவான் அடைய மாட்டோமா எனக்கூடியதான வழியை உண்டு பண்றேன். எல்லோருக்கும் ஸ்ரேயப்பதத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு செயல்லையே இருக்கள், திருஷ்டா திருஷ்ட மதோபதேச கிருதினா. அதோட இல்ல, காணக்கூடியதான இந்த உலகமோ பார்க்காதான பற்ற உலகங்கள்லையோ ஸ்ருதிகளையோ எல்லாவற்றையும் அது எப்படி அடையிறது எனக்கூடியதான தத்துவத்தை நீங்க ஈஸ்வர அனுகிரகா தேவா பும்சாமத்வைத வாசனா மகாபய கிருதத்ராண த்விராணாம் உபஜாயதே. அந்த சாஸ்திரத்தை வாசிக்கிறது, உபனிஷத்துகளை கேட்கறது, சூத்திரங்களை கேட்கறது, அதுக்கு பாஷ்யத்தை கேட்கறது, அது பரமனுடைய பரம கருணை இருந்தால்தான் முடியும். நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோம், சந்தர்ப்பமே கிடைக்காது. எத்தனையோ பேர் சந்யாசம் வாங்கிட்டு சொல்றவா இல்லாம உபாசனம் பண்ணிட்டு இருக்கான். இங்க நினைக்கிறோம் நம்ம சன்னியாசம் வாங்கிட்டாச்சு, தினமும் வேதாந்தத்தை ஆரஹா உபாசீதா ஆரஹா வேதாந்த சிரவணம் குறியாத். சந்நியாசம் வாங்கிட்டவா யதீஸ்வரால் அவன் என்ன பண்ணனும், தினந்தோறும் வேதாந்தத்தை கேட்கணும். சொன்னாத்தானே கேட்க முடியுங்கிறான். யார் சொல்றான் கடைசியா? அட்லீஸ்ட் யாராவது அந்த சாதுர்மாசிய சமயத்திலேயாவது சொல்வாளான்னு காத்துட்டு இருக்க. ஏண்டா நேர் அதை சொல்றதே கொஞ்சம் ஹித்தமா இருக்கணும் முடியும். சொல்றது புரிகிறா போல சொல்லணும், தினந்தோறும் சொல்லணும். யார் சொல்றான்? கேட்கணுங்கிறது. அது சந்நியாசிகளுக்கு நித்திய விதி. அதே போல சந்நிய சிரவணம் குறியாது. சந்நியாசம் என்ன பண்ணணும்? சிரவணம் பண்ணணும். என்னது ஊர்வம் இல்ல கதைய? வேதாந்தத்தை சிரவணம், தினந்தோறும் வேதாந்தத்தை சிரவணம் பண்ணும். யார் சார் வந்து சொல்ல போற? அதுக்காக என்ன பண்ணிவிட்டா? இப்பாவது ஏதோ மெட்ராஸ்ல ஏதோ சொல்லிட்டு இருக்க, கிராமாந்தரத்துல யாரு சொல்வா? அவ காட்டுலன்னா இருக்கணா, காட்டுல யாரு சொல்வா? ரொம்ப சிரமமா இருக்கு. அதுக்காக என்ன பண்றது? ஓம்கார உபாசம் சொல்லி கொடுத்துடவாளு. எப்புனரேத திரிமாத்திரேண ஓமித்யேதேனைவ ஏராட்சரம் உபத்யாயிதா ச தேஜசி சூரிய சம்பன்னஹா அப்படின்னு இந்த ஓங்கார உபாசனையினாலேயே அவ பிரம்மலோகத்துக்கு போற. அங்கே சிரவணம் கிடைக்கிறது, அங்கே மோட்சத்தை அடைக்க போற. ஆகையால் வேதாந்த சிரவணம்ங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. பகூனாம் ஜன்மநாமந்தே ஜானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு உன்னுடைய அனுகிரகத்தினால் தான் கிடைக்குமா? திருஷ்டா திருஷ்டமதோபதேச கிருதினஹா. இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான பத பதார்த்தங்களையும் பரலோகத்துக்காக சொல்லக்கூடியதான ஸ்ருதிகள்லாம் எதை சொல்றாளோ அந்த விஷயங்களை அடையக்கூடியதான வழியும் உபதேசம் பண்ணி கொண்டிருக்க நீங்க. திருஷ்ட அதிருஷ்ட மத உபதேச கிருதினஹா இப்படி நீங்க. ஸோ ஒரு சாஸ்திரம் நம்ம வாசிக்கணும், உபனிஷத்துகளை நமக்கு கேட்கணும்னா பரமனுடைய அனுகிரகம், திவ்ய அனுகிரகம் வேணும். பல பிறவிகளில் நமக்கு ஆச்சாரியனுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கணும், கோவிலுக்கு போய் பகவானை அடைஞ்சிருக்கணும். தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விதிசந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. பல பிறவிகளில் பண்ணினதான வேதாத்தியனங்கள் என்ன, விரதங்கள் என்ன, தபஸ் என்ன, ஜபம் என்ன, இவைகள்லாம் பண்ணினத்தினால யஜ்ய யாகாதிகள்லாம் பண்ணினத்தினால உங்களுக்கு கேட்கக்கூடியதான வாய்ப்பு வருது. கேட்ட பிறகு புரியறதா இல்லையோ அது அப்புறம். கேட்கிற வாய்ப்பே இது கஷ்டங்கிறது சாஸ்திரம். அதுக்கு கொடுக்கிறவர் அனுகிரகம் பண்றதினா பாக்கியாபியர வியாதின பாக்கியாந்தர வியாதினா. எங்க இருக்கள் நீங்க? எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கள், வெளியிலையும் இருக்கள். தாங்கள் இல்லாத இடம் இல்லை. எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்க, ஒவ்வொரு இடத்துலையும் இருந்துருக்க. வெளியில இருந்தா மட்டும் போறாதுன்னு இதயத்துக்குள்ளேயே இருக்கள். என்ன என் இதயத்துக்குள்ள இருந்தா தானே என் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான கவலை அவருக்கு தெரியும்.